புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் யோகாவில் சமூக நலனும் மருத்துவ பயன்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக உள்ளேன்.
மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய யோகாவின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் மக்களுக்கான விழிப்புணர்வை யோகாவை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு உலகெங்கும் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த தினத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
அதாவது ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி நாம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதாவது வந்து 2015ஆம் ஆண்டு நம் மாண்புமிகு மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் ஐநா பொது சபையில் பேசும்பொழுது யோகா மனித குலத்தின் வாழ்விற்கும் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதது என்பதை ஐநா சபையில் எடுத்துரைத்தார். அதன் அங்கமாகத்தான் இன்று ஒவ்வொரு நாடும், அதாவது மொத்தம் 177 நாடுகள் இன்று உலக சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றது.
கண்டிப்பாக உலகெங்கும் சிறப்பாக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு தனிப்பட்ட நபரின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் மட்டுமல்லாமல் சமூக நலனுக்கும் உலகளாவிய மக்களின் அமைதிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக யோகா பார்க்கப்படுகிறது. யோகா என்றால் என்ன, யோகா செய்யும் முறைகள், எதை நாம் யோகா என்று சொல்கிறோம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
அதாவது யோகா என்பது வந்து எல்லாரும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு உடலை வளைப்பதும் அசைப்பதும் யோகா என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. யோகா என்பது ஒரு பழங்கால ஒரு கலை. யோகா என்பதற்கான தமிழ் விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இணைதல் அல்லது இனிமை காத்தல். அதாவது வந்து ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது, அதனால் ஒரு சமுதாயத்தினுடனும் இயற்கையினுடனும் சேர்ந்து தான் வாழ முடியும். அதனால் அந்த இயற்கையினுடன் சமுதாயத்துடன் ஒத்துழைத்து வாழ்வதற்காக அந்த சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் இணக்கம் காத்து அல்லது இனிமை காத்து அந்த உறவை பேணி வளர்ப்பதற்கு யோகா இன்றியமையதாகும். அதற்கு வந்து நமக்கு வந்து உடல்நலம் அவசியமாக தேவை, அதே போல் மனநலம் அவசியமாக தேவை. அதாவது வந்து தனி மனிதன் இருக்கிறான்னா அவனுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்வதற்கு அவனுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வேண்டும். அதே போல் சமுதாயம் என்று வந்துவிட்டால் அவர்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை பண்ணலாம், இல்லை வந்து வேறு விதமான பங்களிப்புகள் அந்த சமுதாயத்திற்கு அளித்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது அவருடைய உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மற்றும் ஏற்கனவே உலகில் உள்ள இயற்கை வளங்களை மாசுபடாமல் பாதுகாப்பதற்கு மனவளமும் மற்றும் உடல் வளமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையதாகிறது. அதனால் இந்த யோக பயிற்சி என்பது உடலையும் மனதையும் இணைத்து உடலளவிலும் மனதளவிலும் ஒரு ஆரோக்கியமும் அந்த மனநிலையில் ஒரு அமைதியும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த யோகா என்பதை ஒரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இந்தியாவின் ஒரு கொடை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆன்மீகத்துக்கு பெயர் போன ஒரு நாடு. இந்திய நாடு என்றாவே வந்து ஒரு ஆன்மீகம், ஒரு மனதை நன்றாக அறிந்த ஞானிகள் இருந்த நாடு, இருக்கின்ற நாடு அப்படின் தான் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்போ வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து பல்வேறு அதற்கு முன் பல்வேறு மகான்கள் தொகுத்து வைத்திருந்த அந்த யோக கலை, மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் ஒன்றா தொகுத்து யோகா யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதுதான் இன்றைக்கி அட்டாங்க யோகா அப்படின்னு இருக்குது. அட்டாங்க யோகாத்தில் வந்து 8 நிலைகள் இருக்குன்னு, யமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 நிலைகள் இருக்குது. இப்போ வந்து 8 நிலைகள் என்னென்னா, அற வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும். அற வாழ்க்கை என்னென்னா பொதுவாக, அதாவது இந்த 8 நிலைகள் சொன்னாங்களா, இந்த 8 நிலைகளும் அற வாழ்க்கை தான். கூடவே மூச்சு பயிற்சி, பிராணயாமம், தியானம், சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி அந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது மேன்மையான மனிதனாக அவன் உண்டாகிறான். அதற்குத்தான் இந்த யோகா பயன்படுகிறது. அதுதான் வந்து இந்த யோகாவின் சிறப்பு. இந்த யோகா வந்து ஒரு மனிதன் செய்ய அவனுடைய திறமை மேம்படும், அவனுடைய அற வாழ்க்கை மேம்படும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் யூடியூப் வலைதளங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் யோகா பயிற்சியை பார்த்து பின்பற்றுகிறார்கள். பல்வேறு பள்ளி கல்லூரிகளிலும் யோகா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. முறையாக யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, எந்த மாதிரியான யோகா பயிற்சி கூடங்களுக்கு சென்று நாம் பயிற்சிகளை பெறலாம், யோகா பயிற்சிகள் எத்தனை வகைகளாக பார்க்கப்படுகிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
அதாவது இன்னைக்கு யோகா அப்படின்றது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நானும் யோகா பண்ணுறேன் சொல்லிட்டு யோகா செய்வதனால் நமக்கும் நன்மை உண்டாக வேண்டும், பிறருக்கும் நன்மை உண்டாக வேண்டும், அந்த ஒரு அடிப்படையில் தான் யோக பயிற்சி வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வியாபாரமயமாகிடுச்சு. வியாபாரமயம்னா வந்து அதை வந்து ஒரு பொருள் ஈட்டுவதற்காக, ஒரு தொழிலாக நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவல்ல, யோகக்கலை என்பது வந்து ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு கலை. அதனால் அந்த கலையை வந்து முழுவதும் இலவசமாக தர வேண்டும். அப்படி இலவசமாக தர முடியாட்டி கூட ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் வந்து அந்த பொருளாதாரத்தை, அதை வந்து ஃபீஸுன்னு சொல்லுவாங்க, குருதட்சணை குரு காணிக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த காணிக்கையை வந்து கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வியாபாரமயமாகவே இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொண்டு மனப்பான்மையோடு யார் யார் வந்து யோகா கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து யோக கலையில் வந்து நிபுணராக இருக்கணும். அவங்க கையில் போயிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து மனவளக்கலை மன்றங்கள்னால் வந்து நம்ம இந்த நூற்றாண்டில் வந்த பெரிய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர் ஏற்படுத்தி வைத்தது தான் மனவளக்கலை மன்றங்கள். இன்று மனவளக்கலை மன்றங்கள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மன்றங்களில் தியானம், யோகா மற்றும் நல்வழிகள், சிறுவர்களுக்கும் நல்வழிப்படுத்துதல், பெரியவர்களுக்கும் நல்வழிப்படுத்துதல் போன்ற அறச் செயல்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி வந்து தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் தான் வந்து நம்ம போய் அணுகி அந்த யோகாவை கற்றுக்கணும். வந்து எவ்வளோ வயசுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா வந்து 8 to 80 வயசு உள்ளவங்களும் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 8 வயசுலேருந்து சதைகள் நல்லா வளர ஆரம்பிக்கும், எலும்பு நல்லா வளர ஆரம்பிக்கும், மூட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும், மூளையும் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதற்கு புத்துணர்ச்சி தர வேண்டும் அல்லவா. அதாவது நம்ம மனிதன் எடுத்துக்கிட்டால் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இருந்தால் தான் அதனுடைய சுழற்சி உடல் முழுவதும், அதாவது தலை முதல் கால் வரை சீரான ஓட்டம் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினால் இதே போல் தொண்டுள்ளம் படைத்த அந்த பெரியவர்கள் இருக்கக்கூடிய மன்றங்களை அணுகி முழுமையாக யோக பயிற்சியை கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அவர்களுடைய தொழிலுக்கு தகுந்தாற்போல் ஒரு 30 நிமிடமோ இல்லது 40 நிமிடமோ ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டு வர வேண்டும். யோக பயிற்சியின் பொழுது சில வகை உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், சில வகை ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் கடைபிடித்து ஒழுகும் பொழுது தான் அந்த யோகாவினுடைய பயன் முழுவதும் நமக்கு கிடைக்கும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து யோகா கற்றுக்கொள்ளக்கூடிய பல தொண்டு நிறுவனங்களில் கற்றுக்கொள்ளலாம் கூட, அந்த பயிற்சி முறைகள் என்பது எத்தனை வகையான பயிற்சி முறைகள் இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
அதாவது யோக கலை அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100 மேலான கலைகள் இருக்கின்றன. அது சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய கலைகள், யோக முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 அடைக்கிடலாம். முழுசாக சொல்ல போனோம்னா 84 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது வந்து நான் மருத்துவராக இருந்து யோகாவை பார்க்கறது பார்வை என்னென்ன, ஒவ்வொருவரும் அவர்களுடைய உடல் வாகுக்கு தகுந்தாப்பார், அதாவது அவர்களுடைய நேரம் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு வந்து ஒரு சில யோக முறைகள் மட்டும், அதாவது தினந்தோறும் ஒரு 4 பயிற்சியோ இல்லை 5 பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து அது பயனுடையதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கும்.
சரி, இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளாதார அடிப்படையிலோ வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் எதிர்காலத்தை நோக்கி மன தத்துவ ரீதியாக யோகாவின் தொடர்பு இருக்கிறது குறிப்பிட்டீர்கள். இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை சரி செய்வதற்கும் இந்த மாணவர்களுக்கு யோக பயிற்சி என்பது எந்த அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது, அதன் அடிப்படையான கருத்துக்களை சொல்லலாம்.
அதாவது யோக பயிற்சி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குறிப்பிட்டேன் நான். அதாவது வந்து மாணவர்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, மாணவர்களுக்கு கல்வி வேணும். கல்வி இருந்தால் தான் ஒரு சமுதாயம் வந்து சீராக இருக்கும், அது வந்து உயர்ந்து விளங்கும். மனித சமுதாயம் வந்து அந்த நாட்டில் வந்து உயர்ந்து விளங்கும். அந்த கல்வி கற்பதற்குரிய மனநிலையை வளர்ப்பது யோகா. அதாவது வந்து ஒரு மாணவன்னா ஒரு இலக்கு இருக்கணும், அதே போல் அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அந்த ஒரு கல்வி இருக்கணும். இருந்தால் தான் வந்து அந்த மாணவனால் சிறந்த மாணவனாக வர முடியும். அதாவது விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் தன்னம்பிக்கை பற்றி, எவன் ஒருவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன். புதிய மதம் தன்னம்பிக்கை இல்லாதவனை தான் நாத்திகன் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய மனதை உறுதிப்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட வேளையில் குவிப்பதும் மனதினுடைய ஆற்றல், அந்த ஆற்றலை வலுப்படுத்துவது உறுதிப்படுத்துவது யோக பயிற்சி. அந்த வகையில் மாணவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட நன்கு படிப்பதற்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் வருவதற்கும் இந்த யோக பயிற்சி சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் மாணவர்கள் சிறப்பான மாணவர்களாக நம்ம பார்க்குறோம். ஒரு சிறந்த உதாரணம் வந்து மதிப்புக்குரிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரியும், இல்லை வந்து வேறு மேல் நாட்டு அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளுடைய காந்திஜி இருக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு முன் உதாரணங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு தந்தை தாயினுடைய கடமை என்னென்னா, ஒரு மகனை நல்ல ஒரு மகனை உருவாக்கணும், உருவாக்கி அதை அவங்கள வந்து சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தந்தை தாயுடைய கடமை. இப்போ வந்து ஒவ்வொரு தந்தை தாயுமே வந்து எப்படி வந்து மகனை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே மாதிரி ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வந்து ஊட்டி வளர்ப்பதும் ஒரு தந்தையினுடைய கடமை. அதுதான் புறநானூரில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பான், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நட்டல் வேந்தற்கு கடனே, ஒளிருவால் அரஞ்சமம் முறுக்கி களிரியிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து, நான் பிள்ளையை பெற்றுக் கொடுத்து விட்டேன், அது தந்தையின் மூலமாக நல்ல கல்வி புகட்ட வேண்டும், பிறகு கொள்ளர்கள் அந்த காலத்தில் வந்து பொற்கொள்ளர்கள்லாம் இருப்பாங்க, இரும்பை வந்து வளர்ச்சி வில்லு வேலு எல்லாம் செய்வாங்க, அந்த காலத்தில் போர்லாம் இருந்தது, அந்த காலத்தில் வந்து கருவிகள்லாம் செய்து தருவது அவர்களுடைய கடன். அதே போல் ஒரு வேந்தன், ஒரு நாட்டினுடைய வேந்தன் நல்லவனாக இருக்க வேண்டும், நல் வழிகளை சொல்பவனாக இருக்க வேண்டும், அதன்படி அந்த குடிமக்கள் வாழ்வார்கள். அதற்கு பிறகு இது புறநானூற்று பாடல். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடமையை முக்கியமாக உணர்த்துறாங்க. உணர்த்தும் பொழுது அந்த கடமை உணர்ச்சி வரும் பொழுது அவன் வந்து அந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவனாக, மற்ற நாட்டினுடைய போர் செய்து தன் நாட்டிற்கு வெற்றியை ஈட்டி தருபவனாக அந்த இளைஞன் விளங்குவான் என்று சொல்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் தன் கடமையை செய்வன், தாய் தந்தையரும் அவர்களுடைய கடமையை செய்வன். தாய் தந்தையருக்கு இப்போ என்ன கடமைன்னு சொன்னால், கல்வி புகட்டுவது மட்டுமில்லாமல் நல்ல ஒழுக்க பழக்க வழக்க நெறிகளை கொடுக்க வேண்டும். அது வந்து நம்மளுடைய தொலைக்காட்சியை பார்ப்பதனாலோ திரைப்படத்தை பார்ப்பதனாலோ அல்லது செல்பேசி உபயோகிப்பதனாலோ வராது. நாம் தான் அவர்கள் கூட இருந்து இந்த யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மன தைரியமும் நம்பிக்கையும் நினைவாற்றும் என்பது கல்வியில் முக்கியத்துவம் பெறுகிறது. இருந்தாலும் கூட அந்த மாணவர்களின் வாழ்க்கையின் சூழல், வாழ்க்கை முறை என்பது ஒரு சமூகத்தில் குடும்பத்தை பொறுத்தே அமைகிறது. அதனை பொறுத்துற அளவில் இப்போ மாணவர்களினுடைய நிலைமையை, அந்த வாழ்வாதாரத்தை பொறுத்து குடும்பத்தில் வந்து யோக பயிற்சி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது, குடும்ப வாழ்க்கைக்கும் குறிப்பிட்டீர்கள் அப்பா அம்மாவுடைய சூழலும் சரி அவங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு, இன்றைய சமூகத்தில் குடும்பம் என்பது முக்கியத்துவம் பெறும் பொழுது குடும்ப வாழ்க்கைக்கும்
அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, குடும்பத்தினர்கள் இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்வாழ்க்கை வாழ்வான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் துணை நின்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவருடைய வாக்கு. அதாவது வந்து யார் யாருக்கு வந்து இல்லறத்தானுடைய கடமைகள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடன் இருக்கக்கூடிய மனைவிக்கும், தன்னுடன் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும், தன்னுடைய தாய் தந்தையருக்கும், அவன் அரணாக விளங்க வேண்டும், அவன் பாதுகாப்பரணாக விளங்க வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அந்த மாதிரி வந்து இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறவங்களாம் வந்து யோக நெறியெல்லாம் பயிலும் பொழுது நிச்சயமாக அந்த மனமாற்றங்கள் வரும். நம் தாய் தந்தையரை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளை நன்றாக வளர்த்து நல்ல குடிமகனாக வளர்த்து சமுதாயத்திற்கு கொடுப்பது நம்முடைய கடமை. அதே மாதிரி வந்து நம்முடைய மனைவியை பேணி காப்பது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு உணரணும். உணரும் பொழுது தான் வந்து அந்த இல்லறத்தானுடைய கடமை வந்து முழுசும் வந்து நிறைவேறுது. இல்லாட்டினா அவனுடைய கடமை வந்து ஒரு இடத்துல தொய்வு ஏற்படுது. தொய்வு ஏற்படும் பொழுது பெரிய சரியான பிள்ளைகளை வளர்க்கறதுனாலும் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து நேரம் இன்மையினாலும் அந்த பிள்ளைகளை சரிவர கவனிப்பது கிடையாது. கவனிக்கலைன்னா என்ன ஆகும்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் முதியோர் இல்லங்கள் அங்கங்கே பெருகி போயிடுச்சு. இதுக்கான காரணங்கள் என்னுடைய மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், என்னை பார்க்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் நாம் தான். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அதை தடுத்துக்கிறதுக்கு நமக்கும் தெரியணும் எப்படி வந்து பிள்ளைகளை வழி நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு. தந்தை மகர் காற்றும் உதவி அவயத்து முந்தி இருக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த தந்தையனுடைய பெரிய கடமை என்னென்னா அந்த மகனை நல்ல மகனாக வளர்த்து சான்றோனாக வளர்த்து உலகத்தில் வந்து அவன் வாழ்வதற்குரிய தகுதிகளை அவனுக்கு உண்டு பண்ணி தருவது தான் ஒரு தந்தையினுடைய கடமை அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த கடமையை வந்து ஆற்றுவதற்கும் மற்றும் நமக்காக உள்ள உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் இவர்களுடன் ஒரு இனிமையான உறவை காப்பதற்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த யோக பயிற்சி மிக இன்றியமையதாகிறது. அதே போல் குடும்பம் எல்லாமே வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் அந்த கிராமமே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஊரே வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஊர் நல்லா சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள மாவட்டமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாவட்டம் முழுசும் யோகா பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க வச்சுக்கோங்க, அந்த மாநிலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து யோகா பயிற்சி நன்னெறிகள்லாம் பின்பற்றி நடக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த நாடு முழுக்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் பொழுது நமக்கு வந்து போர் பற்றி சிந்தனையே வராது. ஒவ்வொரு நாடும் அதனுடைய எல்லைகளை காத்து மற்றவர்களுக்கு உதவியும் வாழும்.
யோகாவின் மூலமாக மாணவர்கள் குடும்ப வாழ்க்கை நாடு நகரம் என உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு நல் பழக்க வழக்கங்களையும் மன அமைதியும் சூழலையும் யோகா கொடுக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது ஒரு வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் யோகாவை தேவையுடைய சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போது இந்த மருத்துவ ரீதியான ஒரு பாதிப்புகளும் நோய்வாய்ப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புனால யோகாசனம் செய்கிறவங்க அந்த யோகாவினால் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கிறது யோகாவில் முக்கியத்துவம் வருகிறது. ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியங்கிறது மன ஆரோக்கியங்கிறது மருத்துவ ரீதியான யோகத்தினுடைய பங்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மருத்துவத்துறையில் யோகாவின் பங்குங்கிறது உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக சொல்லுங்கள்.
அதாவது யோக பயிற்சி என்பது ஒரு அடிப்படை பயிற்சி. நாம் எப்படி வந்து காலை கடன்கள் அதாவது சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, நம் பல் துலக்குவது, குளிப்பது போன்றது தான் யோக பயிற்சி. ஏன்னா அடிப்படையான பயிற்சி தினமும் காலையிலிருந்து செய்யணும், செய்யும் பொழுது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நமக்கு வந்து இந்த உலகத்தில் எதுக்காக வாழறோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க. ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ்வது இந்த இரண்டு குறிக்கோள்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நோய் வர வைப்பதும் வராமல் காப்பதும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதற்கு இந்த யோகா பயிற்சி பயன்படுகிறது. அதுக்கு தான் வள்ளுவர் வந்து ஒரு குறளில் சொல்லியிருப்பார், நோயெல்லாம் நோய் செய்வார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த குறள். அதாவது நோய் வந்து உனக்கு வேணும்னா வர வச்சுக்கலாம், இல்லாட்டி நோய் வேண்டான்னு தடுத்தீங்கன்னா அதுவும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் அதிகமாக சொல்லியிருப்பார். மிக அழகாக இருக்கும். அந்த குரலை பின்பற்றி போகும் பொழுது இந்த யோக பயிற்சியில் உள்ள விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது உங்களுக்கு தொற்றும் வியாதிகள் தொற்றா வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்க்க பயன்படுகிறதுனா வந்து கிருமிகளை அழிப்பதற்கு, நமக்கு உடலுக்கு தேவையில்லாத கிருமிகள். உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து கொரோனா அந்த பெருந்தொற்றுலேருந்து விடுபட்டிருக்கோம். இந்த கொரோனா தொற்று எதனால் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லை, அதனால் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்ம இது பண்ணோம். இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவர்களுக்கு எந்த வித அதாவது டிபியாக இருக்கட்டும், டைஃபாய்டாக இருக்கட்டும், மலேரியா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு விதமான தொற்று வியாதிகளாக இருக்கட்டும், அந்த தொற்று வியாதிகள்லாம் வராது. இன்னொன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வந்து எதனாலையும் அலர்ஜியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பிறகு நீங்கள் வந்து யோகா பண்ணும் பொழுது உடலை சமச்சீராக வைத்திருப்பீர்கள், மனதையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பீர்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால், ஒருவர் இருக்கார், இப்போ வந்து மாம்பழ சீசன் வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அவருக்கு வந்து சர்க்கரை வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். மருத்துவர் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து சர்க்கரை அதிகமுள்ள உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுவார், மாம்பழ சீசனில் மனக்கட்டுப்பாடு இல்லாதவராக இருந்தால் வீட்டிற்கு தெரியாமல் சாப்பிட்லாம், இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிடணும்னு சாப்பிட்லாம். அந்த மனக்கட்டுப்பாடு வருவதற்கு யோக பயிற்சி மிக 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 அவசியமாகிறது. இந்த சக்கர வியாதியோ இரத்த கொதிப்பையோ இருக்கும் பொழுது மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, அது தவிர வந்து இந்த யோக பயிற்சிகள்லாம் வந்து துணை புரிஞ்சு கூடிய. ஏற்கனவே யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி சக்கர வியாதி வந்திருந்தாலும் சரி, இரத்த கொதிப்பு வந்திருந்தாலும் சரி, சில வகை புற்றுநோய்கள் வந்திருந்தாலும் சரி, அதையெல்லாம் குறைக்கக்கூடிய மருந்தாக யோகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து மன அழுத்தத்தினால தான் இன்றைக்கி பெரும்பாலான தொற்றா வியாதிகள் வருது. அது வந்து உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய சக்கரை வியாதி எடுத்துக்கலாம், இரத்த கொதிப்பு எடுத்துக்கலாம். இரத்த கொதிப்பும் சக்கரை வியாதியும் வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சின்னதாக பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டென்ஷனாக இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவல்ல, ஏன்னா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கல. குழந்தைகளுக்கும் யோகா சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பெரியவர்களாக வளரும் பொழுது ஒரு காத்திருப்பு, ஒரு ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம், ஒரு எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால் அதை தாங்கிக் கொள்வதற்குரிய மனப்பக்குவம் வந்துவிட்டால், இன்று வந்து குழந்தைகள் வந்து காத்திருக்கவும் தெரிஞ்சிருக்க வேணும், அதே போல் ஏமாற்றம் ஏதாவது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனவளையும் வந்துவிட்டால், அவர்கள் பெரியவர்களாக வரும்பொழுது நிச்சயமாக எந்த மனவியாதையும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகா வந்து மாணவர்களாக இருக்கட்டும், குடும்ப நலன், சமூக நலன், உலக நலனுக்கு பல்வேறு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யோகா வந்து இன்றைய உலகில் எந்த அளவு போற்றப்படுகிறது, வளர்ந்து வரக்கூடிய எதிர்காலத்தில் யோகாவின் முக்கியத்துவம் பற்றி எந்த அளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும், இன்றைய உலகில் யோகாவின் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
அதாவது நம்முடைய நாடு ஆன்மீக நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்முடைய முதல்ல வந்து நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மூலமாக நம்முடைய, அதாவது பழந்தமிழ் நாட்டிலிருந்தே பரவிட்டு வருது பல நாடுகளுக்கு வந்து நம்மளுடைய பயிற்சி முறைகள், யோக பயிற்சி முறைகள், பக்தி நடைமுறைகள் எல்லாமே வந்து மன, அதாவது வந்து அறநெறி சார்ந்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து எந்த வழியில் நடந்தால் அவனுக்கு நோய் வராது, அவன் ஆரோக்கியமாக இருப்பான், அவன் மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற நாட்டை சார்ந்தவர்களை விட கைத்தேர்ந்தவர்கள். அதனால் வந்து இங்கேருந்து வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. அந்த மாதிரி போனது தான் யோகக்கலை. இன்றைக்கி வந்து 177 நாடுகள் வந்து அதனை பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றன யோக பயிற்சிகளை. யோக பயிற்சிகளை செய்யும் பொழுது நாம் இந்த நாட்டிலேயே இருக்கிறோம், நிச்சயமாக நம்ம வந்து அதுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை வந்து ஒரு சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கணும். இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள அனைவரும் வந்து நோய் வரக்கூடாது, மனசு வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மனம் மட்டும் நமக்கு வந்து நல்ல வேலை செஞ்சிருச்சுன்னா, அமைதியாக இருந்துச்சுன்னா, அதை விட வந்து சிறப்பான செயல்கள் எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு, அவர் வந்து அமைதியான நிலையில் இருந்து தான் வந்து இயற்கையில் மறைந்து கிடக்கக்கூடிய விஷயங்களை மற்ற மக்களுக்கும் உபயோகமாக மாற்றி தருகிறார். ஏன்னா வந்து இல்லாத பொருளை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது, இயற்கையிலிருந்து எடுத்து அதை மனிதகுல வளத்திற்கு மாற்றி தருகிறார். உதாரணத்துக்கு செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ரேடியோவாக இருக்கட்டும், தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து வானத்தில் பறந்துட்டுருக்க ராக்கெட்டாக இருக்கட்டும், ஆகாய விமானமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மனிதனுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இயற்கை. அந்த இயற்கையை வந்து கண்டுபிடிப்பதற்கு இயற்கை நமக்குள் ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறது, அதுதான் மனம். அந்த மனத்தினுடைய ஆற்றலை உணர்வதற்கு யோக பயிற்சி பயன்படுகிறது. அதை பெரும்பாலும் இன்று ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து மனிதனுடைய மனதை எப்படி வளப்படுத்த வேண்டும் என்ற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து யோக பயிற்சி மனிதன் மனத்தை வளப்படுத்துவதற்கு மிக 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 இன்றியமையாதது என்பதை வந்து நிறைய வந்து நூல்கள் வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் வந்து உலகத்துக்கு வந்து யோக பயிற்சி இருந்தால் இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோ மக்கள் வந்து வதைக்கப்படுகிறார்கள். அவங்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கும் பிணக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உலகம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து போர், பிணக்கு, ஒரு நாட்டு கூட இன்னொரு நாடு சண்டை போடுறது, பொறாமை, இயற்கை வளங்களை வந்து அந்த நாட்டிலேருந்து சுரண்டணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த யோக பயிற்சிகள் செய்ய 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 மறைந்துவிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளிலும் யோக பயிற்சி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த யோக பயிற்சி உலகம் முழுசும் வந்துட்டுன்னா போர் இல்லாத நல்ல உலகம் வந்துடும். போர் இல்லாத நல்ல உலகம் வந்துருச்சுன்னா நம்முடைய சந்ததிகள், சமுதாயங்கள் எல்லாமே வந்து இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து உலக வாழ்க்கையை குடிப்பார்கள். அதுக்கு தான் வந்து நம்ம எந்த உலக நாடுகளுக்கும் போகலாம். அதுக்கு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் சொல்லிட்டார். அதனால் வந்து நம்ம வந்து இந்த யோக பயிற்சியை உலகம் முழுவதும் வந்து பின்பற்றினார்களானால் நிச்சயமாக உலகம் நன்றாக இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு கொள்கிறேன்.
வந்து பல நூற்றாண்டுகள் முன்பு யோக முறை என்பது ஆரம்பமாயிடுச்சு, தோற்றம் வந்து தொடர்ந்து வளர்ச்சி என்பது வந்துருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பல்வேறு நூல்களில். இப்போ நம்மளுடைய தமிழர் பண்பாடு நாகரிகம் என்பது பல்வேறு இலக்கிய நூல்களில் வந்து பதிவாக சான்றாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக யோகா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்மளுடைய தமிழர் சங்க இலக்கிய காலத்தில்
அதாவது நம்மளுடைய சங்க தமிழ் இலக்கியங்களில் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் மிகவும் சிறப்பானது திருக்குறள். திருக்குறளில் சொல்லப்படாத கருத்துக்கள் எந்த நூல்லையுமே சொல்லப்படலை. அதனால தான் இன்றைக்கி வந்து உலக மொழிகள் பலவற்றிலும், அதாவது பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது திருக்குறளை வந்து யார் ஒருத்தர் வந்து அந்த 1330 குறளையும் படிச்சிருக்காங்களோ, அந்த 1330 எதையாச்சும் ஒரு 2 குறளை பின்பற்றி நடந்தார்களேயானால் மனித வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதாவது வந்து அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் மனித குலத்துக்காக, சாதி மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி மனிதன் வந்து என்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறானோ, வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அவனுக்காக சொல்லப்பட்ட கருத்து அது வந்து உலகிலிருந்து கடைசி மனிதன் உள்ள வரை திருக்குறள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதில் வந்து ஒரு விஷயம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம நினச்சிட்ருப்போம், அதாவது வந்து உலகியல் வாழ்க்கை வந்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நினச்சிட்ருக்கோம், சரிதான். ஆனால் வந்து நம் இந்த உலகத்தில் வந்து நீண்ட நாட்கள் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளாரே வந்து நினச்சிட்ருப்போம், அது தவறு. ஏன்னா நம்ம தோன்றி மறையக்கூடியவர்கள், அப்போ வந்து நம்மளுக்குள்ளார பற்று வரக்கூடாது. அந்த பற்று வராமல் இருக்கணும்னா இந்த யோக பயிற்சி நிச்சயமாக வேணும். அதுக்கப்புறம் ஔவையாருடைய மூதுரையில் பார்த்திங்கன்னா, நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குளத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதாவது சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, அவனுடைய செல்வம் இந்த பிறவியில் அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய செல்வம் எப்படி வந்திருக்கோம்னா, அவன் செய்திருக்கக்கூடிய தவத்தின் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம் என்பது ஒரு தவ பயிற்சி, அதில் வந்து எல்லாமே அடக்கும். யமம் நியமம் சொன்னலையா, தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இதை 8 அங்கங்களை கொண்டது தான் யோகம். இந்த 8 யோக பயிற்சிகளையும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், தமிழ் நூல்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றன. அதனால் வந்து நம்ம இந்த யோக பயிற்சியை அனைவரும் கடைபிடித்து வளர்ந்தால் அனைவருக்கும் அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து யோகாசன பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பெண்களுக்கான முக்கியத்துவம் என்பது ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இப்போது கர்ப்ப காலகட்டத்தில், மாதவிடை காலகட்டத்திலும் பெண்கள் வந்து யோகாசனம் மேற்கொள்ளலாமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாமா?
அதாவது யோக பயிற்சின்னா நான் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இருக்கும் மனதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ வந்து உடல் அளவில் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு சில பயிற்சிகளை செய்தல் கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையில் குழந்தை வளருது, வளரும் பொழுது அந்த வயிற்றை அழுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்வது கூடாது. அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யாமல் சில கை பயிற்சிகள் இருக்குது, கால் பயிற்சிகள், எளிய பயிற்சிகள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அந்த மாதிரியான சிறிய பயிற்சிகளை அவர்கள் செய்யலாம். அதற்கு பிறகு தியானம் என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. இந்த தியானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனம் ஒருநிலைப்படுத்துதல், அதுதான் மாணவர்களுக்கும் முக்கியம், நான் பெற்றோர்களுக்கும் அதாவது கருவுற்ற தாய்மார்களுக்கும் முக்கியம் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ கருவுற்ற தாய்மார்கள் வந்து அவங்க குழந்தை கூட பேசலாம், அதாவது வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அவங்க வந்து நினைக்கலாம் என்னுடைய குழந்தை வந்து வயிற்று தடவிட்டே என்னுடைய குழந்தை பெரிதாக வளர்ந்தவுடன் ஒரு கலெக்டராகவோ இல்லை பெரிய மருத்துவனாகவோ ஒரு பெரிய பொறியாளனாகவோ அல்லது ஒரு பெரிய தலைவனாகவோ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் உணர்வு பூர்வமாக நினைக்கும் பொழுது அது நரம்பு மண்டலத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு கடத்தப்படுகிறது, அது அங்கு வளரும் மூளையில் பதிய வைக்கப்படுகிறது. இதுதான் அறிவியல் கண்டறிந்த உண்மை, அதுதான் சொல்லுவோம். அதாவது விதை ஒன்று போட்டால் சுரவண்ணம் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ தாய் வந்து கர்ப்ப காலத்தில் எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தை பெரிதாகி வருவதற்கான பெரிதாகி அந்த நிலையில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதற்கு வந்து யோக பயிற்சி அவசியம். தாய்மார்கள் வந்து எளிய முறை யோக பயிற்சி மூச்சு பயிற்சியெலாம் பண்ணிவிட்டு இந்த தியான பயிற்சியை பண்ணால் கருவொளி திருவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும் பொழுதே வந்து நல்ல அறிவுள்ள குழந்தையா, வளர்ச்சி அடைஞ்ச குழந்தையா, நல்ல ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து நூற்றில் பத்து பேர் அதிகமாக அதிகபட்சமாக இதய நோயில் பாதிக்கப்படுறது என்பது அறியத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நுரையீரல் என்பது சுவாசத்திற்கும் மூச்சு பயிற்சிக்கும் யோகாவுக்கும் சிறந்த ஒரு தொடர்பு உண்டு. அந்த வகையில் இந்த நுரையீரலை பாதுகாப்பதற்கும் இந்த நுரையில் இருக்கக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் இதய சிகிச்சை பெற்றவர்களும் இந்த மாதிரியான யோகாசனங்களை பின்பற்றலாமா, அதன் முக்கியத்துவம் பயன்கள் பற்றியும் கூட எல்லாத்திலையும் சொல்லலாம்.
அதாவது வந்து நுரையீரலுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து மூச்சு பயிற்சி மிக மிக சிறந்தது. ஏன் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறேன்னா, மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள் மூச்சு இழுக்கும் பொழுது நல்லா நுரையீரல் விரிவடையும், மூச்சை வெளியில் மெதுவாக வெளியில் விடும் பொழுது நுரையீரல் சுருங்கும். இது வந்து இயல்பாக ஒரு இடது பக்க நுரையீரல் வலது பக்க நுரையீரல் இருக்கு இல்லையா, இதுக்கு முழுக்க அதாவது வந்து 100% உள்ள காற்று போகிறது வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சுருங்கி விரியும் பொழுது அதனுடைய திறன் அதிகமாகும். அதுக்குள்ளார வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல்லாம் இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல்லாம் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வந்து சுவாச தொற்று நோய்கள் வராது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொரோனா தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொரோனா தொற்று நோய்களும் சரி, அதாவது மற்ற சளி தொந்தரவுகள் டிபி வராது, மற்ற கிருமிகளால் வரக்கூடிய சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயம் ஆஸ்மா வந்தவர்களும் இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சியை பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம், 100% இது உண்மை. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நுரையீரல் தொந்தரவு இருக்கிறவங்க பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சி செய்ய 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 அவர்களுடைய நுரையீரலினுடைய திறன் அதிகமாகும். திறன் அதிகரித்து அவர்களுக்கு அப்பொழுது உள்ள நுரையீரலின் திறனுக்கு ஏற்றாற்போல் முழு திறனுக்கு ஏற்றாற்போல் அது வேலை செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடும். அதே போல் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க இருதயம் சம்பந்தமாக. இருதயத்துக்கு இருதய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கவங்க இருதய கோளாறு உள்ளவங்க எல்லா யோகாவும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த யோக பயிற்சி நிபுணர் இருக்காங்களா அவங்கக்கிட்டேயும் இருதயத்துறை நிபுணர்கிட்டையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்த பிறகு அவர்கள் வந்து சில வகை யோகாசன பயிற்சிகளை பண்ணலாம். இப்போ வந்து இருதய சர்ஜரி பண்ணியிருக்கான் இருதய அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கும் ஏற்கனவே இருதய தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் வந்து கடினமான பயிற்சிகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யோகத்துறையில் சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த இருதய மருத்துவர்கிட்ட பெற்று எவ்வளோ நேரம் நான் செஞ்சால் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம்.
அதாவது
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு ஃபேஷனா இருக்கு. நீங்க காலையில எங்க போயிட்டு வரீங்கன்னா ஒரு சில பேர் நான் சொல்லுவாங்க நடைப்பயிற்சி போயிட்டு வரேன், ஒரு சில பேர் வந்து நகரவாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பயிற்சி சரியான ஒரு அணுகுமுறை இருக்காது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மருத்துவனா நான் வந்து ஜிம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜிம்மை வந்து இப்போ வந்து ஒரு மாணவ பருவத்தில் இருக்கார் அல்லது கல்லூரி பருவம் படிப்பவராக இருப்பார் இல்லை வந்து தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை 6 பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வந்து பணியிட மாறுதுனால அந்த வாய்ப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு முறை வந்து ஜிம் பண்ணிவிட்டு அந்த சதையெல்லாம் வந்து பல மடங்கு வளர்த்துட்டு திரும்ப வந்து அதை குறைக்கணும்னா முடியாது, அதன் மேலே தான் கொழுப்பு தங்கிடும், அதனால் வந்து அந்த பயிற்சியை வந்து ஒழுங்காக செய்ய முடியாது. அந்த வகையில் யோகாசன பயிற்சி அவர்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி மனவாகுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து செயல் வடிவம் கொடுத்து கொண்டு வரலாம். இப்போ வந்து யோகா பயிர் அதாவது சரியாக செய்பவர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவருடைய உடலை பார்த்தாலே தெரியும், அவருடைய மனதை பார்த்தாலே தெரியும், அவங்கள பார்க்கும் பொழுதே ஒரு வசீகரம், அவருடைய சொற்களில் ஒரு வசீகரம் இருக்கும், அவருடைய முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும், உங்களுக்கு தன்னறியாமல் அவர் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாமான்னு தோணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து யோகா பயிற்சி ஒழுங்காக செய்பவர்களை பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் யோகா பயிற்சியெல்லாம் செய்பவர்களுக்கு உடல் பருமன் இருப்பவர்கள் செய்தால் உடல் பருமன் குறைந்துவிடும், உடல் பருமன் இல்லாதவர்கள் செய்தால் உடல் பருமன் ஆகாது.
யோகாவின் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களையும் சங்க இலக்கிய துறையிலிருந்து அதன் வரலாறு அதன் பயன்கள் முக்கியத்துவம் மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு கருத்துக்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் மருத்துவக் கல்லூரி சமூக நலன் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் திரு மதிப்பிற்குரிய டாக்டர் சரவண் அவர்களுக்கு புதுகை கண்களை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
அதாவது இந்த புதுகை பண்பலை நேயர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, அதனால் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் யோகா பயிற்சி சொல்லிக் கொடுங்க, பெரியவர்களும் பண்ணலாம். பெரியவர்களும் பண்ணும்பொழுது இந்த வாழ்க்கை சிக்கல்கள்லாம் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனம் வந்து நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையே அழகாயிரும். அதுக்கு தான் ஒரு சின்ன கவிதையோடு இந்த நிகழ்வை முடிக்கிறேன். சிந்தனைகள் அழகானால் சொற்கள் அழகாகும், சொற்கள் அழகானால் செயல்கள் அழகாகும், செயல்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். நன்றி நேயர்களே.
நேயர்களே, இதுவரை யோகாவில் சமூக நலனும் மருத்துவ பயன்களும் குறித்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய ஒரு ஆடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6308077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.